सवै पुंसां परो धर्मो
सवै पुंसां परो धर्मो
यतो भक्तिरधोक्षजे
यतो भक्तिरधोक्षजे
अहैतुकी अप्रतिहता
अहैतुकी अप्रतिहता
ययात्मा सुप्रसीदति
ययात्मा सुप्रसीदति
ஒளி பேப்பு எதனால் மனிதர் பரம புருஷரின் உன்னதமான பக்தி தொண்டை பெற முடியுமோ அதுவே மனித வர்க்கம் முழுமைக்கும் தர்மமாகும். ஆத்மாவை பூரண திருப்திப்படுத்துவதற்கு இத்தகைய பக்தி தொண்டு உள்நோக்கம் இல்லாததாகவும் இடையறாததாகவும் இருக்க வேண்டும். பொருள் இக்கூற்றில் ஸ்ரீ சூத கோஸ்வாமி நைமிஷாரண்ய முனிவர்களின் முதல் கேள்விக்கு பதிலளிக்கிறார். இழிவடைந்த நிலையில் உள்ள பொதுமக்கள் சுலபமாக பின்பற்றுவதற்காக வேத சாஸ்திரங்கள் முழுவதையும் சுருக்கி அவற்றின் சாராம்சத்தை மட்டும் வழங்குமாறு முனிவர்கள் அவரை கேட்டுக்கொண்டனர். வேதங்கள் இருவகையான உத்தியோகங்களை மனிதருக்கு நியமித்துள்ளன. ஒன்று குணலிங்கம் அல்லது பிரகிருதி மார்க்கம் என்றும் மற்றது துறவரம் அல்லது நிவர்த்தி மார்க்கம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இன்பம் நுகரும் பாதை தாழ்ந்ததாகும். உயர் நோக்கத்திற்காக தியாகம் செய்யும் பாதை உயர்ந்ததாகும். ஜீவராசிகளின் பௌதிக வாழ்வு உண்மையான வாழ்விற்கு நேரெதிராக உள்ளது. உண்மையான வாழ்வு என்பது ஆன்மீக வாழ்வை அல்லது நித்தியமான ஆனந்தமும் பூரண அறிவும் கொண்ட பிரம்மபூத வாழ்வை குறிப்பதாகும். பௌதிக வாழ்வு தற்காலிகமானதும் மாயையானதும் துன்பங்கள் நிறைந்ததுமாகும். அதில் சந்தோஷம் துணியும் இல்லை. துன்பங்களை போக்கிக் கொள்வதற்கான பயனற்ற முயற்சி தான் அதில் உள்ளது. மேலும் துன்பங்களிலிருந்து தற்காலிகமாக விடுபட்டுள்ள நிலை மகிழ்ச்சி என்று பொய்யாக அழைக்கப்படுகிறது. எனவே நிலையற்றதும் துன்பம் நிறைந்ததும் மாயையானதுமான பௌதிக இன்பத்தை அடைவதற்குரிய முன்னேற்ற பாதை தாழ்வானது ஆகும். ஆனால் ஒருவரை நித்தியமான ஆனந்தமும் பூரண அறிவும் கொண்ட வாழ்வை நோக்கி அழைத்து செல்லும் பகவானின் பக்தி தொண்டு மிக சிறந்த தொழில் என்று அழைக்கப்படுகிறது. சில சமயங்களில் இது தாழ்ந்த குணத்துடன் கலந்துவிடும் பொழுது அசுத்தமாகி விடுகிறது. உதாரணமாக ஜன லாபத்திற்காக பக்தி தொண்டை மேற்கொள்வதென்பது துறவு பாதையின் முன்னேற்றத்தில் நிச்சயமாக ஒரு தடையாகும். பௌதிக வாழ்வில் கிடைக்கும் இன்பத்தை விட முடிவான நன்மைக்காக துறவரத்தை அல்லது தியாகத்தை மேற்கொள்வது நிச்சயமாக ஒரு சிறந்த தொழிலாகும். இத்தகைய இன்பம் துய்க்கும் முறை நோயின் அறிகுறிகளை மிகைப்படுத்தி நோயுற்ற காலத்தையும் அதிகரிக்கிறது. எனவே பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதாவது பௌதிக இன்பத்திற்குரிய மிக சிறிய ஆசையும் அதில் இருக்கக்கூடாது. ஆகவே ஒருவர் எவ்விதமான தேவையற்ற விருப்பமோ பலன் கருதும் செயலோ அல்லது தத்துவ கற்பனையோ இல்லாமல் பகவானின் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மட்டுமே ஒருவரை பகவானுடைய தொண்டில் கிடைக்கும் நிலையான திருப்தியை நோக்கி அழைத்து செல்லும். நாம் வேண்டுமென்றே தர்மம் என்ற சொல்லை தொழில் என்று குறிப்பிட்டுள்ளோம். ஏனெனில் தர்மம் என்ற சொல்லின் அடிப்படையான பொருள் ஒருவரது வாழ்வை பராமரிப்பது என்பதாகும். ஒரு ஜீவராசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தனக்குள்ள நித்தியமான உறவுக்கு ஏற்ப தனது செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் ஜீவராசியின் வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது. கிருஷ்ணர் ஜீவராசிகளின் வாழ்வுக்கு மையமாக விளங்குகிறார். அவர் எல்லா கவர்ச்சிகளையும் கொண்டவராவார். மற்ற எல்லா நித்திய ஜீவராசிகளுக்கு இடையில் அவர் மிக சிறந்த நித்திய வடிவை கொண்டவர் ஆவார். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதன் நித்தியமான வடிவம் அல்லது உருவம் ஒன்றுள்ளது. இந்த உருவம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. கிருஷ்ணரே பூரண முழுமையாவார். மற்ற அனைத்தும் அவரது பின்ன பகுதிகளே ஆகும். பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவாகும். இந்த உறவு தெய்வீகமானதும் பௌதிக வாழ்வில் நமக்குள்ள அனுபவத்திலிருந்து முற்றிலும் வேறானதுமாகும். பகவானுக்கும் தொண்டனுக்கும் இடையிலுள்ள இந்த உறவே பேரின்பம் அளிக்கக்கூடிய நெருங்கிய உறவாகும். தனது பக்தி தொண்டு முன்னேற்றம் அடையும் வேளையில் இதை ஒருவரால் உணர முடியும். தற்போதைய பந்தப்பட்ட நிலையிலுள்ள பௌதிக வாழ்விலும் கூட அனைவரும் பகவானுடைய அந்த உன்னத அன்பு தொண்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது படிப்படியாக ஒருவருக்கு உண்மையான வாழ்விற்கு வாழ்விற்குரிய வழியை காட்டி பூர்ணமாக திருப்திப்படுத்துகிறது.
This is Srimad Bhagavatam, Canto 1, Chapter 2, Text Number 6.
It is Srimad Bhagavatam, Mudal Skandam, Irandavad Athyayam, Aradhu Shlokatai Kutal.
Savaitum Sam Parodharmo Yato Bhakti Radhokshite Ahaituki Apratihata Yajatma Suprasidati. We mentioned this last night, that occupation that actually elevates us to the transcendental platform of pure love, that is the supreme thing.
இதை பற்றி நேற்று இரவும் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். நம்மளுடைய தொழிலானது நம்மை ஆன்மீக பாதையில் முன்னேற்றுவதற்காக அமைய வேண்டும்.
Nowadays in India we have two kinds of marriage.
இப்போது இந்தியாவில் இரண்டு விதமான திருமணங்கள் உள்ளன.
We say arranged marriage and we talk about love marriage.
ஒன்று பெற்றோர்களால் உருவாக்கக்கூடிய திருமணம், மற்றொன்று காதல் திருமணம்.
Now, of all people who would talk about this subject, my Dhamma teacher in the United States, he's an American. His name is Dr. David Courtney. He wrote an essay about this topic.
அமெரிக்காவில் உள்ள என்னுடைய தபேலா வாத்தியார் இதை பற்றி பேசியுள்ளார்.
So he himself had an arranged marriage in India.
அவருக்கு இந்தியாவில் பெற்றோர்களால் நடத்தி வைக்கப்பட்ட திருமணம் நடந்தது.
And he's not a devotee of Krishna, by the way.
ஆனால் அவர் கிருஷ்ணனுடைய பக்தர் அல்ல.
He's completely secular.
அவர் தனிப்பட்ட நபர்.
But he's very intelligent also.
ஆனால் அவர் மிகவும் அறிவாளி.
And the thesis of his essay was that arranged marriage is the best kind of marriage.
அவருடைய கொள்கை என்னவென்றால் பெற்றோர்களால் செய்து வைக்கப்படும் திருமணமே மிகவும் சரியானது.
You might not expect an American to hold this opinion.
நீங்கள் அமெரிக்கர்களிடம் இத்தகைய கொள்கைகளை எதிர்பார்க்க முடியாது.
Nowadays, I don't expect Indians to hold this opinion either.
இப்பொழுது இதை நாம் இந்தியாவிலும் எதிர்பார்க்க முடியாது.
You may be surprised to know that in Hyderabad, I visit Hyderabad. So in Hyderabad, busy women who are working in the office, they can go to the doctor for a lunch break abortion.
நீங்கள் நம்ப மாட்டீர்கள், தற்போதைய காலகட்டத்தில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மதிய உணவு வேலையில் மருத்துவரை சென்று சந்தித்து கருத்தலைப்பில் ஈடுபடுகின்றனர்.
Therefore, you would not expect Indians to argue on behalf of arranged marriage also. To argue in favor of arranged marriage.
So, இந்தியர்கள்தான் பெற்றோர்களால் நடத்தி வைக்கப்பட்ட திருமணத்திற்கு உகந்தார்கள் என்று அர்த்தம் இல்ல.
All dharma in this country is falling apart, you know this. All dharma is falling apart.
So, எல்லா தர்மமும் வீழ்ச்சி அடைந்து வருகிறது.
Cannot keep anything together. People are falling so fast.
So எதையும் நாம் ஒன்று சேர்க்க முடியாது, ஏனெனில் எல்லோருமே எல்லா விஷயமுமே வீழ்ச்சி அடைகின்றது.
The very nature of Kali Yuga is that dharma is decreased.
So கலியுகத்தினுடைய இயற்கை என்னவென்றால் தர்மம் சீர்குலைவதாகும்.
But that's another topic.
அது வேறொரு விஷயம்.
We're not quite there yet.
நாம் அதை பற்றி பேசுவதில்லை, பேசப்போவதில்லை.
So my teacher, the Dhamma teacher, he wrote this essay and his thesis was that arranged marriage is good because it is unconditional.
So தன்னுடைய தபேலா வாத்தியார் என்ன கூறியிருக்கிறார் என்றால் பெற்றோர்களால் செய்து வைக்கப்படும் திருமணமே சிறந்தது, ஏனெனில் அதில் எவ்வித கட்டுப்பாடும் இல்லை, நிபந்தனைகளும் இல்லை.
His argument was this: you love your spouse only because that person is your spouse and for no other reason.
நீங்கள் உங்களுடைய துணையை விரும்புவீர்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய துணையாக இருப்பதால் மட்டுமே,
Generally, we want to hear from our spouse all the reasons that they love us.
பொதுவாக நாம் நம்முடைய துணையிடம் கேட்போம் நம்மை விரும்புவதற்கான காரணங்கள் என்னென்னவென்று.
It's expected that the list should be very long. The list should be very, very long.
நமக்கு அந்த காரணங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம்.
Practically speaking, any of us would be offended if our spouse gave us a list of the reasons that they love us, and it's only one, because you're my spouse.
So, உண்மையில் சொல்ல போனால் அது வந்து குற்றமாகும் ஏனென்றால் நாம் நம்முடைய துணை என்பதால் மட்டுமே நாம் வந்து விரும்பக்கூடியதாகும் மற்ற எல்லா காரணங்களுக்காகவும் அல்ல.
But think a little bit more deeply about this.
ஆனால் இதை பற்றி சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள்.
Everything in this world is temporary. Everything.
இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் நிரந்தரம் இல்லாதது.
And whatever good qualities a person manifests in the material world, they're also only temporary.
இந்த உலகத்தில் மனிதர்கள் வெளிப்படுத்தக்கூடிய குணங்கள் அத்தனையும் கூட தற்காலிகமானது.
The body itself is temporary.
இந்த உடல் கூட நிரந்தரம் இல்லாதது.
We may have nice birth now in Iyengar family in Chennai, but what's going to happen in 100 years we don't know.
நாம் சென்னையில் ஒரு ஐயங்கார் குடும்பத்தில் பிறவி எடுத்திருக்கலாம் ஆனால் 100 வருடங்கள் கழித்து என்னவாகும் என்று என்ன தெரியும்.
So, all the good qualities that anyone manifests in this world, they're going to dissolve eventually. It's just a question of time.
So, இந்த உலகத்தில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல குணங்கள் அத்தனையும் காலப்போக்கில் அழிந்துவிடும். இதுக்கு நேரம் மட்டும்தான் வர வேண்டும்.
So any reason that you love someone in this world, that reason is also going to dissolve. It's just a question of time.
So, எந்த காரணத்திற்காக நாம் இந்த உலகத்தில் அன்பு செலுத்துகிறோமோ அது கூட அழிவுக்கு உட்பட்டதுதான். அது காலத்திற்குள் தக்கப்பட்டது.
So if your love is based on those kinds of reasons, then your love will be jeopardized.
So நாம் இதில் கூறப்பட்டுள்ள காரணங்களின்படி நாம் நம்முடைய துணையை விரும்புகிறோம் என்றால் அது கூட தடையானது.
So therefore we see even in India now people are going for divorce because it's assumed that sense gratification is the goal of life.
So இன்றைய காலகட்டத்தில் நாம் நிறைய விவாகரத்து வடநிலை பார்க்கலாம் ஏனென்றால் அவர்களுக்கு புனரூபம் மட்டுமே மையமாக இருந்து கொண்டிருக்கிறது.
When you lose your good qualities, you no longer gratify my senses or my mind, therefore I give you up.
நம்முடைய குணங்களை நாம் நல்ல குணங்களை நாம் இழக்கும் பொழுது நம்முடைய குணங்களை திருப்திப்படுத்துவதற்காக இல்லை என்றால் அது விவாகரத்துக்கு வருகிறது.
So all these kinds of reasons for loving someone, they're called hetu, motives.
நாம் இத்தகைய காரணங்களுக்காக யார் விரும்புகிறோம் என்றால் அது ஒரு நோக்கத்திற்கு உட்பட்டது.
And when our love is destroyed by the disappearance of these hetus, then that's called pratihata.
நம்முடைய நோக்கங்களுக்காக நாம் விரும்புகின்றோம் என்பது அந்த சிந்தனை அழிந்து விட்டால் அது பிரதிஹதா என்று அழைக்கப்படுகிறது.
Now Srimad Bhagavatam in this verse is giving us an alternative to this kind of love.
ஆனால் இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிட்டுள்ள இந்த ஸ்லோகம் வேறொரு விளக்கத்தை நமக்கு கூறுகின்றது.
It's a very high idea.
இது மிகவும் உயர்ந்த எண்ணம்.
Savai pungsam paro dharmo yato bhaktirin hokshiche ahaituki apratihata yayatma sutrasiduki. This kind of love has to be without any hetu and without any interruption.
இத்தகைய ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிட்டுள்ள இந்த ஸ்லோகத்தின்படி இத்தகைய அன்பானது எவ்விதமான தடைக்கும் உட்பட்டதல்ல.
In other words, it has to be unmotivated and uninterrupted.
இது ஒரு வகையில் சொல்ல போனால் நோக்கமற்றது, எவ்விதமான பௌதிக நோக்கமும் மற்றது, தடையில்லாதது.
Tayatma suprasidati. This thing will actually satisfy us forever and permanently.
இந்த செயல்தான் நம்மை திருப்திப்படுத்தும் நிரந்தரமாக.
Because this is actually real.
இதுதான் உண்மை.
In Bhagavad Gita, Krishna, right at the very beginning, defines what is the difference between something that's real and something that's false.
So, Bhagavad Gita in the ஆரம்பத்தில் கிருஷ்ணர் கூறுகின்றார் எது உண்மையானது எது போலியானது என்று.
Anybody know what he said?
யாருக்காவது இது தெரியுமா?
நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதம். Of these things that are real, there's no And for things that are not real, there's no endurance.
So, எது நிலையாதோ அதற்கு
things that are real don't end, and things that are not real don't last.
எது நிலையானதோ அதற்கு முடிவும் இல்லை, எது நிலையற்றதோ அதற்கு நீட்டிப்பும் இல்லை.
Now, when we're talking about dharma, dharma is also based on this principle, but in a limited sense.
நாம் தர்மத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தர்மம் கூட இந்த தத்துவத்தின் அடிப்படையில் உள்ளது, ஆனால் இங்கு அது ஒரு வரையறைக்கு உட்பட்டது.
The nature of anything dharmic is that it should be selfless.
தர்மத்தினுடைய இயற்கையானது சுயநலமற்றது.
Ideally.
உண்மையில்.
Yeah. I mean, that's the best. Yeah, the highest ideal should be that.
உண்மையில் கூறப்போனால் அதுதான் உயர்ந்த எண்ணம்.
In other words, when we go to the temple, we should offer something to the deity, and as we said last night, it should be selfless. This is for your pleasure.
Now, வேறு விதமாக கூறினால், நாம் கோவிலுக்கு சென்று விக்கிரகங்களுக்கு வழிபாடு செய்து ஏதேனும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணித்தால் இது உங்களுக்கானது என்று அர்ப்பணிக்கும் பொழுது அது சுயநலமற்றது.
We've all heard the famous shloka, kaina vacha manasendriyeva buddhyatmana prakriti svabhava yad karomi sakalam tarasmai narayanai vasumanta. I am giving this only to you.
So, மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்லோகம் இருக்கின்றது. இதனுடைய கூற்று என்னவென்றால், நான் இதை உங்களுக்காக கொடுக்கின்றேன்.
Or when we finish any homa, what is the last thing he says? Shri Krishna Arpanamastu.
நாம் ஒரு செயலை செய்து முடிக்கும் பொழுது நாம் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணார்பணமஸ்து என்று கூறுகின்றோம்.
In other words, this is for you, selfless devotion.
இது உங்களுக்கானது என்று சொல்லும் பொழுது அது சுயநலமற்றது.
So even in our mundane dharma, that's the way it is.
ஈவன் நம்முடைய பௌதிக தர்மம் கூட அவ்வாறே இருக்க வேண்டும்.
And there are many, many different kinds of bhautika dharmas. Different kinds of mundane dharmas.
இங்கே பற்பல விதமான பௌதிக தர்மங்கள் இருக்கின்றன.
They change along with our conditioning, along with our body, along with our karma. They all change.
நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்மளுடைய உடல் மாற்றத்திற்கு ஏற்ப, நம்மளுடைய கர்மத்திற்கு ஏற்ப அந்த தர்மங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது.
And everybody has a different karma. That's why Hinduism is so variegated.
So ஒவ்வொருக்கும் இங்கு ஒவ்வொரு விதமான தர்மம் இருக்கின்றது. அதனால்தான் வந்து இந்துவிசம் வந்து நிறைய வித்தியாசங்களை கொண்டிருக்கின்றது.
The dharma of an ordinary housewife is much different than the dharma of the prime minister.
So veedilirukku kodiya manavinudaiya dharmamanadu pradhama mandirinudaiya dharmathai vida veraanadu.
And Krishna says twice in Bhagavad Gita, you have to do your own dharma.
Krishna Bhagavad Gita il iru murai kooriyirukkar, neengal ungaludaiya dharmathai kadaipidikka vendum endru.
Because we're all different. It's a fact.
Yenadil naam anaivarum vyathyasamaanavargal.
However, there is one supreme dharma that we all have in common, and it is eternally relevant.
So, ஆனாலும் எல்லோருக்கும் பொதுவான தர்மம் ஒன்று உள்ளது, அது நிரந்தரமானது.
That the Srimad Bhagavatam in this verse is calling Puro Dharma, the highest dharma.
அது Srimad Bhagavatam இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது, Puro Dharma, மிகவும் உயர்ந்த தர்மம்.
Other dharmas relate only to this temporary body and the conditions that affect it.
ஆனால் மற்ற தர்மங்கள் எல்லாம் நம்மளுடைய உடல் சார்ந்தது, அது நம்மை பாதிக்கக்கூடியது.
But this parodharma is eternally valid and is the same for everyone.
And இந்த பரோதர்மமானது எல்லோருக்கும் நிரந்தரமானது எல்லோருக்கும் சமமானது.
So here it says, yato bhaktir hokshite savaitam sam parodharma. That dharma is devotional service unto the transcendental supreme lord.
அந்த தர்மமானது பகவானிடத்தில் செலுத்தக்கூடிய தூய்மையான அன்பாகும்.
But its nature should be selfless in this way.
அதனுடைய இயற்கையான தன்மை சுயநலமற்றதாகும்.
If it is not selfless, then it will not satisfy us.
அது சுயநலமாக இல்லை என்றால் அது நம்மை திருப்திப்படுத்தாது.
And it will certainly not satisfy God.
அது மேலும் கடவுளையும் திருப்திப்படுத்தாது.
At least not fully.
குறைந்தபட்சம் முழுமையாக இல்லாமல்.
You may go to the temple and you may bribe the deity to get what you want, and that's better than going to someone else and bribing them.
நாம் மற்றவர்களிடம் சென்று திரு லஞ்சம் பெறுவதை காட்டிலும் பகவானிடத்தில் சென்று லஞ்சம் பெறுவது என்பது சற்று உயர்ந்தது.
If the best thing is to actually purify your heart and really come to the state of eternal selfless love.
ஆனால் நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்தி சுயநலமற்ற பக்தி கொண்டு செலுத்த வேண்டும்.
So we've mentioned already that process is called bhakti.
இதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு இருக்கின்றோம், அதுதான் பக்தி.
And in Kali Yuga it is most easily achieved by chanting Hare Krishna Mahamantra.
இதை கலியுகத்தில் நாம் எளிதாக அடைய முடியும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக.
ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே.
This is an easy thing that anybody can do in any circumstance.
இது ஒவ்வொருத்தருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு வழிமுறை.
And everything becomes all auspicious.
அனைத்துமே மங்களகரமாக மாறிவிடும்.
கல்யாணம் நிதானம்
விஷ்ராமஸ்தானம் ஏகம்
கவிபரவசசாம்
இது மிக மிக பழமையான ஸ்லோகம். எதிலிருந்து இந்த ஸ்லோகம் இருக்கிறது என்று தெரியவில்லை, ஆனால் இருக்கக்கூடிய மங்களகரமான விஷயங்களை விட இந்த ஹரிநாமம் மிகவும் மங்களகரமானது.
Everything becomes kalyana through this harinam.
அனைத்துமே ஹரிநாமத்தின் மூலமாக மங்களகரமாகி விடுகிறது.
Kali mala vachana it destroys all the contamination of kali yuga.
கலியுகத்தினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்றது.
Like lunch break abortion.
மதிய உணவு வேளை கருக்கலைப்பு போன்று.
Like the garbage that you see on television. All the garbage that you see on television.
தொலைக்காட்சிகளில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து உண்மைகளையும் இருந்தும்.
All the filthy things that people drink.
நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டுவிடும்.
அடுத்த
வரியில் பாதேயம் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் எங்கேயும் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்வதை போன்றது.
So this is the provisions that are required by someone who wants to traverse the path of mukti.
இது முக்தி அடைவதற்காக செயல்படக்கூடியவருக்கு தேவையானது.
And it's declared that this very quickly assures you a transcendental position in the spiritual world. That's right now.
இது ஆன்மீக உலகத்தில் நமக்கு உடனடியாக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது.
Therefore this is the final resting place for the great words of the finest poets.
விவாதிப்பதற்கு மிக சிறந்த வேற எதை காட்டிலும் இது மிக சிறந்த ஒரு முறையாகும்.
In other words, nothing is worth glorification more than the holy name.
அரிநாமத்தை காட்டிலும் வேற எதுவும் சிறந்த வழி இல்லை பகவானை புகழ்வதற்கு.
ஜீவனம் சஜ்ஜனான once one becomes an honest person, gentleman, sadhu, then this holy name is his very life. It's like his breath. He cannot live without it.
இது ஒரு சாது வரும்பொழுது அவரிடமிருந்து பெறப்படும் பொழுது இதை இல்லாமல் நாம் இருக்க முடியாது, ஹரிநாமம் இல்லாமல் இருக்க முடியாது.
பீஜம் தர்ம த்ருணஸ்ய, it is the root of the tree of dharma.
இது தர்மத்திற்காக வேறாகும்.
Very root. பிரபவது பவதாம் பூதையே கிருஷ்ண நாம. May this holy name of Krishna benedict you all with auspiciousness.
இந்த மகாமந்திரம் உங்களுக்கு அனைத்து விதமான மங்களத்தையும் கொடுக்க வேண்டுமாக.
Those who are chanting this Mahamantra, they experience the truth of these words.
யாரெல்லாம் இந்த மகாமந்திரத்தை உச்சரிக்கின்றார்களோ அவர்கள் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பார்கள்.
That is the difference between poetry and realization.
இதுதான் கவிதைக்கும் நடைமுறையில் உண்மையாக உணர்வதற்கும் உள்ள வித்தியாசம்.
If we are not chanting, then it just is pretty poetry.
நாம் இதை உண்மையில் உச்சரிக்கவில்லை என்றால் அது ஒரு கவிதை போன்றதாகிவிடும்.
But nothing more than that.
அதை காட்டிலும் உயர்ந்தது இல்லை.
But when we're chanting, then it's not just poetry, but it's deep realization also.
ஆனால் ஒருவர் சரியாக உச்சரிக்கும் பொழுது அது ஆழ்ந்த ஒரு அனுபவமாகும், கூடவே அது கவிதையும் கலந்ததாகும்.
So yatho bhaktir hokshajay means that process by which you can attain transcendental, pure, unmotivated, uninterrupted love for the Supreme.
தூய்மையானதும் தடையில்லாததுமான இந்த பக்தி தொண்டு எதை கொண்டு நாம் ஆன்மீகத்தில் முன்னேறுகின்றோம் அதை பற்றி கூறக்கூடியது.
This is what we get when we chant Hare Krishna,
Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
So we invite you all to chant, or if you've already started chanting, you increase your chanting.
நாம் உங்களை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சரிப்பதற்கு, மந்திர உச்சாரணம் செய்வதற்கு அழைக்கின்றோம். இதுவரை யாரெல்லாம் சொல்லவில்லையோ அவர்கள் தொடங்குங்கள். ஏற்கனவே செய்து கொண்டிருப்பவர்கள்
அதிகப்படுத்துங்கள்.
நீங்கள் இதை நடைமுறையில் உண்மையோடு உணர முடியும். நாம் இதை நடைமுறையில் செய்து அதனுடைய பலன்களை கொண்டு இதை நாம் எடை போட முடியும்.
Just like last night we said there are so many Bhagavad Gitas, but one of them makes hundreds of thousands of people worldwide devotees. China, Russia, Africa, Japan, USA, Europe, everywhere, Australia, everywhere people are becoming devotees from one Bhagavad Gita. Similarly, from chanting this Maha Mantra, all over the world people are finding that their lives are turned around. They become so auspicious in every way.
நாம் நேற்று இரவு கூறியது போல இந்த ஒரு பகவத்கீதை உலக முழுக்கக்கூடிய அத்தனை பேரையும் பக்தர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த ஹரிநாம சங்கீர்த்தன ஹரிநாமத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது உலக முழுக்க அனைவருமே பக்தர்களாக மாறுவர்.
Why should I have to say these words?
இதையே நான் கூற வேண்டும். நாம் யார்?
You people should know these things. This is your process.
உங்களுக்கு இதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும்.
How many people here have been to Tiruvathara? Tiruvathara.
எத்தனை பேருக்கும் திருவத்தரை தெரியும்? திருவத்தரை
கன்னியாகுமரி
கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது.
Anyway, Chaitanya Mahaprabhu, he brought this book back from his visit to Adikeshwar there. Here you have Adikeshwar also.
சைதன்ய மகாபிரபு அங்குள்ள ஆதிகேஸ்வரர் பெருமாள் கோவிலிலிருந்து புத்தகத்தை கண்டெடுத்தார். இங்கும் ஆதிகேஸ்வரர் பெருமாள் இருக்கின்றார்.
So all these things that we're discussing this morning, they're all mentioned in this Brahma Samhita book, which comes from your place.
நாம் எதை பற்றி இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருக்கின்றோமோ அது பிரம்ம சமயத்தில் குறிப்பிட்டுள்ளது. அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது, நம் உங்களுடைய பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது.
This is not far away in West Bengal. This is from Tamil Nadu.
இது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய தொடருக்கானது அல்ல, இங்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றது.
That means your forefathers already knew these things.
இதனால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஏற்கனவே இது தெரிந்திருக்க வேண்டும்.
Otherwise, how will that book end up in Adikeshwar Perumal Temple?
அப்படி இல்லை என்றால் அந்த புத்தகம் எப்படி ஆதிகேசவர் பெருமாள் கோவிலில் இருந்திருக்கும்?
And the Brahmins there, it's stated they were studying that book at that time, 500 years ago.
500 வருடங்களுக்கு முன்னர் அங்கிருந்த பிராமணர்கள் அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தனர்.
So, what are we doing now? Do we represent our forefathers here?
நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம் நம்முடைய முன்னோர்களை பிரதிபலிக்கின்றோமா?
We're running after flat screens and cell phones and fast cars and fast women and everything nonsense.
நாம் இங்கு தொலைக்காட்சி, போன், பெண்கள் இதன் பின்னால் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம்.
And lunch break abortions.
மதிய உணவு இடைவேளை கருக்கலைப்பு.
So many things, so much nonsense.
இதை போன்ற பற்பல விஷயங்கள்.
Therefore he says, Kali Yuga, Kali Matam, Mala Matanam. This is called Kali Mala, the filth of Kali Yuga.
இதைத்தான் கலிமல மதனம் என்று கூறுகிறார்கள். இது கலியுகம், கலியுகமா?
Everything has been bathed with this nummy water. How do you say nummy water? The water that comes in the sewers, no? That black water that they've drunk through it? Yeah,
இது கடவுள் நீருக்கு ஒப்பிடப்படுகின்றது.
And we're thinking just like pigs, we're thinking that this is all very nice things. Yeah. Our consciousness is like pigs, we're thinking this is wonderful.
நம்மளுடைய உணர்வானது பன்றிக்கு இருக்கக்கூடிய உணர்வை கொண்டுள்ளது. ஏனெனில் இதை அத்தனையும் இங்கு நமக்கு ஆனந்தமாக இருக்கின்றது என்று நினைக்கின்றோம்.
We have no idea what is auspicious.
நமக்கு மங்களகரமானது எது என்று நமக்கு தெரியவில்லை.
At least I can say I have no idea.
குறைந்தபட்சம் எனக்கு அது தெரிந்திருக்கவில்லை என்று நான் கூறுகிறேன்.
Now I have an idea.
ஆனால் இப்போது எனக்கு தெரிந்திருக்கின்றது.
And I'm seeing here in India also, even here in Tamil Nadu, there are people who also have no idea.
நான் பார்த்திருக்கின்றேன், இங்கும் தமிழகத்திலும் கூட பல பேருக்கு இதை பற்றிய எண்ணம் இல்லை.
Why? Because they're not following in the footsteps of their forefathers.
ஏனென்றால் அவர்களுடைய முன்னோர்களுடைய பாதசுவடுகளை கடைபிடிக்கவில்லை.
I went to one woman's house in Tiruchendur and she had Balgomaditi. She was keeping in the closet. She was keeping Diti of Balgopal in the closet.
திருச்செந்தூரில் நான் ஒரு பெண்மணியை சந்தித்தேன். அவர்கள் பாலகோபாலர் விக்கிரகத்தை ஒரு அறையில் பூட்டி வைத்திருந்தார்கள்.
But the flat screen was front and center in the living room and it was turned on.
ஆனால் அந்த வீட்டினுடைய முக்கிய அறையில் தொலைக்காட்சி பெட்டி இருந்தது. அது தொலைக்காட்சி பெட்டி ஓடிக்கொண்டிருந்தது.
Is this what Ramanujacharya was doing? I don't think so.
இதுவா ராமானுஜாச்சாரியார் செய்திருந்தார்? அப்படி இல்லை என்று நான் நினைக்கிறேன்.
Is this what gave this civilization its greatness? I don't think so.
இதுவா மனித நாகரிகத்துக்கான விஷயம்? இல்லை என்று நான் நினைக்கிறேன்.
In the Vedas, in the Upanishads, we find there's greatness in many descriptions of Punjab, what is modern-day Punjab.
வேதங்களிலும் உபநிஷதங்களிலும் நவீன கால பஞ்சாபை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றது.
Saraswati river is flowing there, Yamuna river is flowing there, five rivers are flowing there, sacred river, Sindhu is flowing there.
பஞ்சாபில் சரஸ்வதி நதி, யமுனை நதி, சிந்து நதி, இன்னும் சில நதிகள் அங்கு பாய்ந்து கொண்டிருந்தது.
Very, very pious place. It's the site of so many pastimes in Mahabharata also.
அது மிக மிக புண்ணிய ஸ்தலமாகும். அதை பற்றி மகாபாரதத்திலும் குறிப்பிட்டது.
But it's 2017 now.
ஆனால் இன்று 2017
and 75% of the Punjab population below 30 years old is addicted to heroin.
ஆனால் இன்று 75% இளைஞர்கள், 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஹெராயினுக்கு அடிமையாக உள்ளனர்.
75% of that population is addicted to heroin. The kids are addicted, the parents are addicted, sometimes even the grandparents now are addicted also.
75% குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் உட்பட அனைவருமே அந்த ஹெராயினுக்கு அடிமையாக உள்ளனர்.
For all intents and purposes, this is the last generation of any words in the job.
எந்த காரணத்துக்காகவோ இது வந்து பஞ்சாபினுடைய கடைசி தலைமுறையாக கூட இருக்கலாம்.
You want that to happen here?
இது இங்கு அப்படி ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா?
Keep doing nothing about it and it will happen.
ஆனால் அதை பற்றி சிந்திக்காமலே இருந்திருந்தால் அது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும்.
They're already taking away your farmlands and building auto factories.
ஏற்கனவே உங்களுடைய விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அதில் மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டி எழுப்பியுள்ளனர்.
They're already selling you your flat screen televisions.
அவர்கள் உங்களுடைய நிலங்களை ஏற்கனவே விற்க ஆரம்பித்து விட்டனர்.
And other things.
மற்ற எல்லாவற்றையும்.
But nobody is going to encourage you to worship Singheshwara.
ஆனால் யாருமே உங்களை சிங்கீஸ்வரரை வழிபட வேண்டும் என்று உற்சாகப்படுத்த போவதில்லை.
Or Lakshmi Narasimha.
அல்லது லட்சுமி நரசிம்ம சுவாமியை.
You're in the same position that you were in 100 years ago.
இதே போன்ற 100 வருடங்களுக்கு முன்னர் இருந்த போது கூட.
Then it was the British who were exploiting you.
ஆனால் அப்போது பிரிட்டிஷார் நம்மளை சீரழித்துக் கொண்டிருந்தனர்.
But the new superpower in 2017 is not a country. The new superpower today is not a country.
So, அதிகபட்ச சக்தி வாய்ந்த நாடு என்பது 2017 மூலம் கூறிக்கொண்டிருக்கின்றபடி அது சரியானதல்ல.
It's a multinational corporate class.
பன்னாட்டு அது பன்னாட்டு நிறுவனங்களால்.
But the slavery is still going on.
ஆனால் அடிமைத்தனமானது இன்னமும் சென்று கொண்டுதான் இருக்கின்றது.
They don't give a damn about your religion or your culture or your children.
அவர்கள் நமக்கு நம்மளுடைய தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார்கள். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கூட.
They only want your assets.
அவர்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் தான் தேவை.
They want your kids.
அவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் தேவை.
Or rather your kids' brains.
அல்லது உங்களுடைய குழந்தையினுடைய அறிவு.
They want your farmland, they want your money.
அவர்களுக்கு உங்களுடைய விவசாய நிலம் மற்றும் பணம் தேவைப்படுகின்றது.
So what's the difference? It's the same thing.
இதில் என்ன வித்தியாசம் இருக்கின்றது?
I have this experience everywhere I go in India. I find that Indians are very proud of their heritage.
நான் இந்தியாவில் சென்றிருந்த இடங்கள் எல்லாம் இந்தியர்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்க பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு.
But bigger than their pride in their heritage is their ignorance of it.
அவர்களுடைய பெருமையை காட்டிலும் அவர்களுடைய அறியாமை தான் அதிகமாக இருக்கின்றது.
They can't quote any verses.
அவர்களுக்கு எவ்விதமான ஸ்லோகங்களும் தெரியவில்லை.
Here it's a little better in South India, but in North it's the same.
இங்கு தென்னிந்தியாவில் சற்று பரவாயில்லை, ஆனால் வட இந்தியாவில் முழுவதுமாக அழிந்துவிட்டது.
I already mentioned Punjab that they won't have a productive generation next generation.
நாம் ஏற்கனவே கூறியது போல பஞ்சாபில் அடுத்த தலைமுறையை உற்பத்தி செய்யக்கூடிய நிலை அங்கு இல்லை.
And all these old dharmas that we follow, they're not helping to stop the tidal wave of Kali Yuga.
நாம் கடைபிடிக்கக்கூடிய இவ்வுலகத்து தர்மங்கள் ஏதும் கலியுகத்தினுடைய அலைகளிலிருந்து நம்மை மீட்கவில்லை.
But when you follow Paro Dharma, then everything becomes auspicious, everything becomes rejuvenated.
ஆனால் நாம் பரோ தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது அனைத்துமே மங்களகரமாகிவிடும், மேலும் அது புதுப்பிக்கப்பட்டுவிடும்.
I've seen this. Everywhere I go in the world, I find the same effect. Where ISKCON has been, not everyone may become an ISKCON devotee, and that's okay. There's no problem with that.
நான் உலகம் முழுக்க சென்றிருந்த போது எங்கெல்லாம் இஸ்கான் மையங்கள் கோவில்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் அனைத்து மக்களுமே பக்தராகவில்லை. இருந்த போதும் ஒரு சிலர் பக்தர்களாக இருந்தனர்.
And I also see that those people who may not join ISKCON, but they become rejuvenated, they become strengthened in their own faith, whatever it is.
ஆனால் நான் பார்த்திருக்கின்றேன், இஸ்கானில் பக்தராக இல்லை என்றாலும் கூட தங்களுடைய நம்பிக்கையில் அவர்கள் மிகவும் தீவிரமாக இருக்கின்றனர்.
Because they see that it can be done. They see that it's possible to do this.
அவர்களுக்கு தெரிகின்றது இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயம் என்று.
Madhvas become better Madhvas, Ramanujas become better Ramanujas, Shaivas become better Shaivas, adi adi adi.
மற்ற சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக உயர்ந்த மற்றவர்களாக ஆகின்றனர். ராமானுஜர் சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் சிறந்த ராமானுஜர் சம்பிரதாயமாக இருக்கின்றனர். இன்னும் இவ்வாறாக பல நான் ரோமன் கத்தோலிக்கராக வளர்க்கப்பட்டேன்.
And I didn't know very much about Hinduism even though I found it appealing.
எனக்கு இந்துத்தை பற்றி ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை, ஆனாலும் இது சற்று மனநிமதியை கொடுத்தது.
My brother asked me, what was it that made you join the Hare Krishna movement in ISKCON?
என்னுடைய சகோதரர் என்னை கேட்டார், எது உன்னை ISKCONல் சேர்வதற்கு காரணமாக இருந்தது என்று.
I told him, it is the association of the pure devotees.
நான் கூறினேன், இது தூய பக்தர்களுடைய சகவாசத்தினால்.
ஸ்ரீல பிரபுபாத் இஸ் டிவைன் பிரேசிங் ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத்.
ஸ்ரீல பிரபுபாதர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர்.
Because I could see that he was representing a very respected tradition and he was following everything that he was saying.
எனக்கு தெரிந்திருந்தது அவர் மிகவும் மதிப்புக்குரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்றார், அதை கடைபிடிக்கவும் செய்தார்.
He was actually doing what he was preaching. Himself in his own life, he was living an example of that.
அவர் எதை பிரச்சாரம் செய்தாரோ அதன்படி வாழ்ந்து காட்டினார்.
So this is how it works. You may have the best process, but if you're not following it, it might as well be buried in the ground 10 feet.
உங்களிடம் மிக உன்னதமான வழிமுறை இருக்கலாம், ஆனால் அதை கடைபிடிக்கவில்லை என்றால் நம்மளுடைய மனம் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடும்.
So people become inspired when they see that here are some people that are actually following what we're supposed to be doing.
மக்களுக்கு இதில் ஈர்ப்பு ஏற்படும் எப்போதென்றால் இதை உண்மையில் நாம் தீவிரமாக கடைபிடிக்கும் பொழுது.
When I was in college, I was having programs like this one in Seattle, Washington.
நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது சியாட்டில் வாஷிங்டனில் உள்ள சியாட்டில் இத்தகைய வகுப்புகளை நடத்தி கொண்டிருந்தேன்.
And I came across one gentleman, his, I don't need to mention his name, but he was from Tiruchendur.
நான் அங்கு ஒரு நபரை சந்தித்தேன், அவர் திருச்செந்தூரில் இருந்து வந்திருந்தார்.
And he was at that time working for Microsoft Corporation.
அவர் அப்போது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் வேலை புரிந்து கொண்டிருந்தார்.
A very respectable job, he had got a nice position earning a lot of money.
And அவர் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தார், நல்லதொரு சம்பளத்திலும் இருந்தார்.
One of his American colleagues at work was asking him questions about Hinduism.
இந்துவிசத்தை பற்றி அங்கு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது.
And he was stunned to realize that he actually didn't know any answers to any of the questions that this man was asking him.
அந்த நபர் கேட்ட கேள்விக்கு இவருக்கு பதில் தெரியவில்லை.
He was born in a family of priests in Tiruchendur, worshipping Muruga.
Tiruchendur-il Murugan-ai valipadu seiyakoodiya Brahmana kulathil pirandhavar ivar, aanal ivarku adai patri endha gnanamum illamal irundhathu.
So he didn't have answers to the most basic questions about what Hinduism is all about.
Hinduism-ai patriya adipadai kelvikku kuda badhil avarku therindirukkavillai.
He was asking me for the answers.
அவர் என்னை கேட்டால் அதற்கு பதில் என்னவென்று.
So now he's got some answers because this thing is coming through the Roman Avatar. So I didn't invent anything. I'm just repeating what I was given by my spiritual master, Sri Prabhupada.
ஆனால் இப்போது அவருக்கு சற்று தெரிந்திருக்கின்றது. ஏனெனில் நான் அவருக்கு இதை பற்றி உபதேசம் செய்திருந்தேன். புதிதாக நான் எதையும் கூறவில்லை. என்னுடைய ஆன்மீக குருதேவரான ஸ்ரீல பிரபுபாதர் கூறியதை நான் கூறினேன்.
He went back to his native place and now he's quit his job at Microsoft, he's retired, he has enough money, he's happy. Now he's preaching Krishna consciousness full time.
அவர் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு மீண்டும் திருச்செந்தூருக்கே சென்று விட்டார். அங்கு கிருஷ்ண உணர்வை கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்.
What could inspire someone to make such a radical decision?
என்ன காரணத்தினால் ஒருவருக்கு இவ்வளவு வேகமான ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கணும்?
You have to ask. This is common sense.
இதை நீங்கள் கேட்க வேண்டும், இதுதான் பொதுவான அறிவு.
And it's a paradigm that's been repeated all over the world. It's a pattern that we see all over the world.
இதுதான் உலக நடைமுறையும் கூட.
In other words, people, this is happening everywhere.
இது உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
Therefore I say that the holy name is the source of all auspiciousness.
அதனால தான் நான் கூறினேன் ஹோலி நாம சங்கீர்த்தனம் மட்டுமே அனைத்து மந்திரகரமானதுக்கும் காரணமாகும் என்று.
This tidal wave of Kali Yuga that is drowning all of us is not insurmountable.
கலியுகத்தினுடைய அலை நம்மை மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்றது.
It can be turned around. It can be reversed.
அது பின்னோக்கியும் செல்லலாம்.
But you have to do your part.
ஆனால் நாம் நம்மளுடைய கடமையை செய்ய வேண்டும்.
You have to receive the orders of Bhagavan, you have to follow them.
நாம் பகவானிடமிருந்து கட்டளையை பெற்று அதை கடைபிடிக்க வேண்டும்.
The easiest way to do that is with a pure heart through chanting Hare Krishna Mahamantra.
இதற்கு எளிமையான வழிமுறை என்னவென்றால் நாம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை தூய்மையான இதயத்தோடு உச்சரிக்க வேண்டும்.
We may know what to do, but we don't want to do it.
நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும், ஆனால் அதை செய்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. இதை யார் கூறினார்?
துரியோதனா.
துரியோதனன்.
He said, Name, what is it? Janami dharmam nachame pravritti. Janami adharmam nachame nivritti. I know what is dharma, but I don't want to follow it. I know what is adharma, but I can't give it up.
எனக்கு தர்மம் எதுவென்று தெரியும், ஆனால் அதை கடைபிடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதர்மம் எதுவென்றோ தெரியும், ஆனால் அதை விடுவதற்கு மனம் இல்லை.
Therefore chanting is so important because chanting purifies the heart such that when you receive a good instruction we have the ability to follow it also.
அதனால் தான் நாம உச்சாரணம் மிக மிக முக்கியமானது. ஏனெனில் நமக்கு வரக்கூடிய கட்டளைகளை செயல்படுத்துவதற்கு அது நமக்கு உதவி புரியும்.
Shruti mantra tells us nayam atma Balihinena. Without strength, you cannot take the spiritual life.
நமக்கு சக்தி இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள முடியாது.
And that strength is Balaram.
அந்த சக்தி தான் பலராமர்.
And that Balaram is Ananta.
அந்த பலராமர் தான் Ananta.
And that Ananta is called Tamasi. Tamasi.
அந்த Ananta தான் Tamasi.
He is holding up all the universes.
அவர் தான் ஒட்டுமொத்த அந்த சராசரத்தையும் தாங்கிக் கொண்டிருப்பவர்.
And he is expanded into our Shiva's form as well.
அவர் சிவபெருமானாக கூட விரிவடைந்திருக்கின்றார்.
They are not different in that sense.
அந்த அளவில் வித்தியாசம் ஏதும் இல்லை.
Everything that you need is right next to you.
நமக்கு தேவையானது அத்தனையும் இங்கே இருக்கின்றது.
So therefore we just have to chant Hare Krishna and follow Krishna's orders and everything will be fine. Even in the middle of Kaliyuga.
நாம் இந்த கலியுகத்தினுடைய கலியுகத்தில் இருந்தாலும் கூட நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாகவும் பகவானிடத்திலிருந்து வந்த கட்டளைகளை கடைபிடிக்கவும் முடியும்.
Thank you very much for coming today and for listening so patiently. I hope that you said something of any benefit to someone.
நீங்கள் அனைவரும் இந்த வகுப்பிற்கு வந்ததற்கு நன்றி. இது உங்களுக்கு சரியான விஷயத்தை கொடுத்திருக்கும் என்று பலன் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுத்திருக்கும் என்று
நம்புகிறேன். யாருக்கேனும்
ஏதேனும் கேள்விகள் இருக்கின்றதா?
அவங்களுக்கு எதுக்காக மக்கள் அதில் ஆர்வமாக இருக்காங்க, என்ன
ஈஸ்டின் போது இதை விட்டுட்டு அதுக்கு ஏன் போறாங்க?
யோகா. Everywhere I see in the world, the yoga business, if you will, is going on, and the main patrons of this yoga business are women.
So, உலகத்தில் நான் பார்த்திருக்கின்றேன், ஒவ்வொரு இடங்களிலும் இந்த யோகா பயிற்சி என்பதன் மூலமாக ஒரு தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய முக்கிய நோக்கம் பெண்கள்.
And they're not really that interested in self-realization. I'm not seeing it at least. It's not obvious as they are.
அவர்கள் யாருக்கும் தன்னை உணர்வதில் ஆர்வம் இல்லை.
They want to lose weight.
அவர்கள் தங்களுடைய எடையை குறைக்க வேண்டும்.
Or they want to maintain their health.
தங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும்.
And some men are also doing it.
இன்னும் சில விஷயங்கள் இருக்கலாம்.
They also want to maintain their health. I don't see them inquiring about the absolute truth.
அதாவது உடலை பராமரிக்கும் செய்யலாம், ஆனால் அவர்கள் பரம்பொருளை பற்றிய விவாதத்தில் ஈடுபட்டதில்லை.
And even the persons who are coming from India, swamis and yogis who are teaching these processes, they're also not really inquiring into the absolute truth. They're trying to start a successful yoga group.
இங்கே இந்தியாவிலிருந்து வரக்கூடிய சுவாமிகள் அவர்கள் கூட பரம்பொருளை பற்றி பேசுவதில்லை. அவர்கள் யோக மையங்களை மட்டும் உற்பத்தி
செய்கின்றனர்.
அவர்கள் ஏற்படுத்திருக்கக்கூடிய யோக மையங்கள் ஒரு வகையில் புத்துணர்ச்சிக்காக மட்டுமே.
So even those persons who are trying to stay fit, why do they want to stay healthy?
அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட ஏன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்?
Do they want to stay healthy so that they can offer yajna to Lord Krishna?
அவர்கள் பகவான் கிருஷ்ணருக்காக யாகம் முடிவதற்காக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரா?
Do they want to stay healthy so that they can be of great use in the service of Lord Singheshwara?
பகவான் சிங்கேஸ்வரருடைய சேவையில் ஈடுபடுவதற்காக அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றாரா?
It doesn't look that way to me, but I may be wrong.
ஆனால் எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. ஒருவேளை நான் தவறாக கூட புரிந்து கொண்டிருக்கலாம்.
As I said, it's mainly business and health for the purpose of sense gratification.
இது முக்கியமாக வியாபாரத்திற்காகத்தான், அதுவும் புலனின்பத்திற்காக.
So that's not really the purpose of yoga. So we can call it yoga, but it's not really yoga.
நாம் அதை யோகம் என்று கூறலாம், ஆனால் உண்மையில் அது யோகத்திற்கான நோக்கம் அல்ல.
Now, having said that, there are a few people, very few people among them. They talk about maybe, they'll talk about Patanjali, or they'll talk about Ashtanga, as if they know something. And they may even pretend that they're actually trying to attain some sort of higher consciousness. But that's for the most part, I see that it's not really that sincere, and it's generally only on the weekends.
ஆனால் அத்தகைய மக்களும் கூட சில பேர் பதஞ்சலி அஷ்டாங்க யோகம் என்பதை பற்றி பேசுகின்றனர். இன்னும் சிலர் தான் மிக உன்னத நிலையை அடைந்து விட்டது போல எண்ணுகின்றனர். ஆனால் உண்மை கூற போனால் அவ்வாறு இல்லை. அவர்கள் மற்றவர்களை ஈர்ப்பதற்காக அவ்வாறு சொல்லலாம்.
Then they will be guided from within the heart by Paramatma, who will give them all the answers that they require.
ஒருவேளை அவர்கள் தீவிரமானவர்களாக இருந்திருந்தால் பரமாத்மா அவர்களுக்கு வழிகாட்டி இருப்பார்.
One time a person asked my spiritual master, what is the goal of a person who is very sincere Christian, but he doesn't know anything about Krishna? What happens to him?
ஒருவரை ஒருவர் என்னுடைய ஆன்மீக குருதேவரிடம் கேட்டார், ஒரு தீவிரமான கிறிஸ்துவர் அவருக்கு இயேசுவை தவிர வேறு எதை பற்றியும் தெரியாது, அவருக்கு என்ன வாகும் என்று கேட்டார்.
If someone, Prabhupada said, if someone is a very sincere Christian, then he will join this movement. I'm one of them. Prima facie evidence. So, you know, this is why we were saying the same thing last night. You have to just be sincere and you have to follow the right process and everything will be given to you automatically.
இதைத்தான் நேற்று நான் கூறியிருந்தேன். நீங்கள் தீவிரமாக பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு தேவையான அனைத்தும் தானாகவே
நடைபெற்றுவிடும்.
பகவத்கீதை கிருஷ்ணன் கூறியிருக்கின்றார், யார் ஒருவர் தீவிரமாக பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவையானதை நான் கொடுக்கின்றேன் என்று.
Somebody else have a question?
வேறு யாருக்கேனும் கேள்விகள் இருக்கின்றதா? பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் இதை பற்றி பேசியிருக்கின்றார்.
There Krishna is talking about how we maintain our comfortable position in the material world.
பௌதிக உலகில் நாம் சுமூகமாக வாழ்வதற்கு தேவையானதை என்னவென்று கூறியிருக்கின்றார்.
He says you have to do yajna.
அவர் அதில் கூறியிருக்கின்றார், யாகம் புரிய வேண்டும் என்று.
Because rain comes from yajna.
ஏனெனில் மழை யாகத்திலிருந்து வருகின்றது.
Yajna bhavati parjanya. This is directly Krishna's statement in Bhagavad Gita. Rain comes from yajna.
இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் நேரடியாக கூறியிருக்கின்றார், யாகத்திலிருந்து மழை வருகின்றது என்று.
Late last year, I was invited to Jiva Chandur.
சென்ற வருட கடைசி காலகட்டத்தில் திருச்செந்தூருக்கு என்னை அழைத்திருந்தார்கள்.
And my host arranged a few programs and the topic of the lecture was why no rain and what to do about it.
என்னை அழைத்தவர் சில வகுப்புகளை ஏற்பாடு செய்திருந்தார். அதனுடைய தலைப்பு என்னவென்றால், ஏன் மழை பெய்வதில்லை, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று.
So naturally I spoke from this passage of Bhagavad Gita that rain is coming from yajna. Yajna is one of the prescribed duty.
நான் இயல்பாகவே இதை பற்றி இந்த அத்தியாயத்திலிருந்து பேசினேன். மழை யாகத்திலிருந்து வருகிறது, யாகமோ நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளிலிருந்து வருகிறது.
And we know from the shastras it's stated so many places that in this Kali Yuga the main form of yajna is sankirtana yajna.
சாஸ்திரங்களில் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றது, கலியுகத்தில் மிக முக்கியமான யஜ்ஞம் ஹரிநாம சங்கீர்த்தனம்.
So I was encouraging the audience there to chant Hare Krishna.
அங்கு வந்திருந்த மக்களிடம் நான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லும்படி நான் உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தேன்.
It had not rained for many, many months in Chudikadam district.
அங்கு பல மாதங்களாக மழை பொழிவே இல்லாமல் இருந்தது.
And the next day after the program it was raining.
அடுத்த நாளே இந்த வகுப்பு முடிந்த உடனே மழை பெய்தது.
Then that night we had another program scheduled in Satankula, nearby village.
சாத்தான்குளத்துக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் சாத்தான்குளத்தில் அன்று இரவு மற்றொரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
It was the same topic, same content, same lecture.
அங்கும் அதே தலைப்பு தான், அதே விஷயங்கள் தான் பேசியிருந்தேன்.
At that program, the very next day, when the last person finished taking prasadam after the program, immediately it started heavy downpour.
அடுத்த நாள் அங்கு கடைசியாக பிரசாதம் சாப்பிட்டு முடித்தவுடன், ஒரு நபர் கடைசியாக பிரசாதம் சாப்பிட்டு முடித்தவுடன் பெரும் மழை, அரை மழை பெய்தது.
It didn't rain during the lecture, it didn't rain on people taking prasadam. After the last person left, then it all fell from the sky.
அது உபநியாசம் நடைபெற்றிருந்த போது மழை பெய்யவில்லை, பிரசாதம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது மழை பெய்யவில்லை, கடைசி நபர் பிரசாதம் சாப்பிட்டு முடித்தவுடன் அரை மழை பெய்தது.
The next night we went to Tirunelveli.
அடுத்த நாள் இரவு நாங்கள் திருநெல்வேலி சென்றிருந்தோம்.
Same thing happened.
அதே நிலை ஏற்பட்டது.
So you can do the math.
நீங்களும் அதை செய்யலாம்.
So to directly answer your question, you can worship Krishna for anything. Actually, Srimad Bhagavatam says,
நீங்கள் பகவான் கிருஷ்ணரிடம் எதற்காக வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்யலாம்.
Bhagavatam says, if you have every material desire, or if you have no desire, or if you desire liberation, either way you should worship Krishna.
Srimad Bhagavatam கூறப்பட்டுள்ளது, உங்களுக்கு பௌதிக ஆசை இருந்தாலும் ஆசையே இல்லை என்றாலும் இல்லை முக்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் நீங்கள் பகவான் கிருஷ்ணரை வழிபட வேண்டும் என்று.
So, but it's not the most intelligent idea to ask Krishna for small, small things like this because he can give you anything. He's Sripati.
சின்ன சின்ன காரணங்களுக்காக பகவான் கிருஷ்ணரிடம் இவ்வாறு வழிபடுவது அறிவுபூர்வமான செயல் இல்லை. ஏனெனில் அவர் அனைத்துமே கொடுக்கக்கூடியவர். அவர் தான் ஸ்ரீபதி.
Let's say that you somehow or other got an opportunity to meet with Mr. Ambani in Mumbai.
ஒருவேளை உங்களுக்கு மும்பையில் உள்ள அம்பானியை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது,
generally they are living in this big tower, you cannot get in there, security not big rich man, it's not so easy to see him.
மிக பெரிய பணக்காரர்கள் மிக உயர்ந்த மாளிகையில் இருப்பார்கள். அவர்களை சென்று சந்திப்பது என்பது அவ்வளவு இயலாத காரியம். ஏனெனில் நிறைய பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பார்கள்.
நீங்கள்
அருண் ஜெய்ட்லி நிதி அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால்,
if you get into his office and he's in a good mood ready to give you a benediction, you should not ask him, can I borrow 10 rupees?
அவர் நல்ல மனநிலையில் உங்களுக்கு ஏதேனும் பணம் அளிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் அவரிடம் 10 ரூபாய் எடுக்கலாமா என்று கேட்பது சரியானதல்ல.
You should not even ask him for 2,000 rupees.
நீங்கள் 2,000 ரூபாய் கூட கேட்கக்கூடாது.
You should ask him for something really, really big.
நீங்கள் உண்மையில் மிகப்பெரிய விஷயத்தை அவரிடம் கேட்க வேண்டும்.
Otherwise you're wasting his time and yours.
அப்படி இல்லை என்றால் நீங்கள் அவருடைய மற்றும் உங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
So you can ask Krishna for big, big things, but what is the biggest of all things that you need to know?
நீங்கள் கிருஷ்ணரிடம் மிகப்பெரிய பெரிய விஷயங்களை கேட்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் என்னவென்று நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும்.
Actually, you see, for someone like Hiranyakashipu, he was so determined, he did such austerities that he conquered the entire universe.
Hiranyakashipu மிக தீவிரமாக தவம் புரிந்து இந்த உலகங்கள் அத்தனையும் வென்றிருந்தான்.
Still he was conquered. He himself was conquered eventually.
அப்போது Hiranyakashipu இதை இந்த உலகங்களை ஜெயித்தார். ஆனால் இப்பொழுதும் அது சென்று கொண்டிருக்கின்றது.
So the biggest thing to actually attain is more difficult than all those austerities that Hiranyakashipu did. The greatest thing to attain is much more difficult to attain than Hiranyakashipu's austerities.
Hiranyakashipu அடைந்ததை விட மிக உன்னதமான நிலையை அடைவது மிகவும் கடினமானதாகும்.
You have to surrender yourself to the Lord.
நீங்கள் உங்களை பகவானிடத்தில் சரணடைய வைக்க வேண்டும்.
And you will never ever be able to do that by your own strength.
நீங்கள் உங்களாலான பலத்தினால் மட்டுமே அதை செய்து முடிக்க முடியாது.
That's why we chant Hare Krishna Mahamantra.
அதனால்தான் நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்கின்றோம்.
When we chant Hare Krishna, we get the strength of God.
நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய பலம் பெருகும்.
And it becomes easy thing, very simple.
அப்போது அது எளிமையான வழிமுறையாகிவிடும்.
Pratyakshavamam dhanyam susukham karakam apyayam. Krishna says it's not only very simple, but it's very easy.
Krishna கூறுகின்றார், இது எளிமையானது மட்டுமல்ல, இது மிகவும் ஆனந்தமானதும் கூட.
No austerity at all. We were chanting very nicely an hour ago. No austerity.
இது மிக கடுமையான தவம் இல்லை. ஏனெனில் நாம் ஒரு மணி நேரமாக கீர்த்தனம் புரிந்து கொண்டிருந்தோம்.
You're listening to some katha about Krishna now.
கிருஷ்ணருடைய நாமத்தை பற்றி நாம் இந்த கதையை கேட்டுக்
கொண்டிருக்கின்றோம்.
இதன் பிறகு நாம் கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கொள்வோம். இதில் என்ன
கஷ்டம் இருக்கின்றது.
All these things we have to give up is false ego.
நாம் நம்முடைய பொய்யான அகங்காரத்தை மட்டும் விட வேண்டும்.
And this is harder for men than it is for women. Men have a hard time. Harder for men than it is for women. Give up the false ego.
இந்த பொய்யான அகங்காரத்தை விடுவது என்பது பெண்களை விட ஆண்களுக்கு மிக கடினமானது.
So men should understand you're in a disadvantaged position.
அதனால் ஆண் தன்னுடைய குறைபாடான நிலையை புரிந்து கொள்ள வேண்டும்.
Just like in Krishna's Leela, the yogi brahmins were not taking Krishna and Balaram very seriously when they asked for something to eat.
கிருஷ்ணரும் பலராமரும் தங்களுக்கு தேவையானதை கேட்கும்போது அதை அந்த பிராமணர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் கொடுப்பதற்கு தயாராக இல்லை.
They thought these little boys, but they're not important. We're doing important work here. We're doing big mahayagna. They go play somewhere. Get out of here.
So, அந்த பிராமணர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால் கிருஷ்ணரும் பலராமரையும் புரிந்து கொள்ளாமல் அவர்களை விட மிக முக்கியமானது இந்த மிகப்பெரிய யாகம், அதனால் எங்கள் தொந்தரவு செய்யாமல் அங்கே சென்று விளையாடுங்கள் என்று கூறினார்கள்.
But by Krishna's arrangement, all the cowherd boys, they were feeling great hunger. They're telling Krishna, we're so hungry. Can you get us something to eat?
ஆனால் கிருஷ்ணருடைய கருணையினால் அங்கிருந்த கோபர்களுக்கு மிக அதிக அளவு பசி எடுத்தது. அதனால் கிருஷ்ணரிடம் கூறினார்கள், எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதேனும் கொண்டு வா என்று.
So then Krishna told them, you go ask these Brahmins' wives over there. They're doing housework. They'll give you something to eat.
அதனால் கிருஷ்ணர் கூறினார், நீங்கள் சென்று அந்த பிராமணர்களுடைய மனைவிகளிடம் கேளுங்கள், அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று.
So the boys went to the ladies and they said, Mata, the Krishna and Balaram, they're very hungry. Can you please give something to eat?
அவர்கள் அந்த பிராமணருடைய மனைவிகளிடம் சென்று, தாயே, கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் மிகவும் பசியாக இருக்கிறது, அதனால் எதனும் சாப்பிடுவதற்கு கொடுங்கள் என்று கேட்டார்கள்.
And the women's hearts immediately melted. Oh yes, 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 they got so many things for them.
உடனடியாக அந்த பெண்களுக்கு மனம் உடனடியாக இறங்கியது. அதனால் அவர்கள் வந்து கிருஷ்ணரும் பலராமரும் சாப்பிடுவதற்கு தேவையானதை
கொடுத்திருக்கிறார்கள்.
அவர்கள் அந்த பெண்கள் வாழ்க்கையினுடைய மிக உன்னத நிலையை அடைந்தார்கள்.
Then the yogi brahmins, when they came to realize this, they thought, my god, what is the use? We become brahmins, we're doing yajna, but what's the point? They have protection and we're still lost in karma bandha.
அந்த பிராமணர்களுக்கு பிறகு தெரிய வந்தது, அங்கிருந்த பெண்களுக்கு கிடைத்த அந்த உன்னத நிலை தங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று. நாம் இதுகால வரைக்கும் கர்ம காண்ட பகுதியை மட்டுமே செயல்படுத்திக் கொண்டிருந்தோமே என்று அவர்கள் நினைத்தார்கள்.
பகவான் himself came to us and begged for something to eat. We didn't give that to him because he couldn't recognize.
பகவானே நேரடியாக வந்து நம்மிடம் கேட்கும் பொழுது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் புரிந்து கொள்வது மிக கடினம்.
But these women had such natural love for Krishna and Balaram, they didn't care even if he's God or not. They didn't care. They gave him anyway.
ஆனால் பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த இறக்க சுபாவம் இருந்ததனால் அவர்கள் கிருஷ்ணரும் பலராமரும் கடவுளா என்று கூட பார்க்கவில்லை. அவர்கள் கேட்ட உடனே கொடுத்து விட்டார்கள்.
So this is ahaituki bhakti. This is apratihata bhakti. Unmotivated, uninterrupted love.
இதுதான் எவ்விதமான பௌதிக காரணமும் இல்லாதது, எவ்விதமான தடையும் இல்லாத பக்தி ஆகும்.
And everybody actually wants love only. That's the more important thing than money.
எல்லோருக்குமே இங்கு அன்பு தேவைப்படுகிறது, அது பணத்தை காட்டிலும் மிகப்பெரியது.
Okay, let's just take a poll here. You can have all the money in the world, but nobody will love you. You raise your hand if that's what you want.
இங்கு ஒரு தேர்தல் நடத்தலாம். இங்கே உலகத்தில் உள்ள அத்தனை பணமும் உங்களிடம் இருக்கின்றது, ஆனால் யாரும் உங்கள் மீது அன்பு செலுத்த மாட்டார்கள். இந்த நிலை யாருக்கு வேண்டும்? கையை தூக்குங்கள்.
You can have all the prestige in the world, but nobody will love you. Think about it.
உலகத்தில் உள்ள அத்தனையும் உங்களிடம் இருக்கின்றது, ஆனால் உங்கள் மீது அன்பு செலுத்த யாரும் இல்லை. அதை பற்றி சற்று யோசியுங்கள்.
You can have good strength without even practicing yoga.
யோகத்தை பயிற்சி செய்யாமலே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான நிலை இருக்கின்றது.
You can have every facility.
உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கின்றது.
But no love.
ஆனால் அன்பு இல்லை.
Are you going to take it?
அதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா?
So then why not just go for love? That's what you really want.
அப்படி என்றால் நீங்கள் ஏன் பகவானிடம் செல்லக்கூடாது? அதுதானே தேவையானது. அதுதான் நமக்கு மிகவும் தேவையானது.
Chanting Hare Krishna allows us to do this. Chanting Hare Krishna allows us to cultivate love.
இதுதான் வழிமுறை பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது மேலும் அன்பை வளர்த்துக் கொள்வது.
We don't have Varnashrama Dharma in this society. So, which one we can consider as Dharma? Because we are doing so many activities for the maintenance of the body and even for maintenance of spiritual activities. But the present occupation is not related to the real Dharma. So, how can we say that this is prescribed duty and it will lead to devotional service? And in this situation, how can we, what we have to do?
Translate
the question. In the Shlokatil Kurupatadu Pola, Namur Bhagavan Edathil, Anbu Airpada Kuria Tulaitan, Nam Sayavendu Kuripitulad, Anal, Indre Kalakatil, Varnashrama Dharmam Illai, Adalal Nam Sayakuria Tulil Athanayum, Bhagavan Edathil, Anbu Airpaduadilai, Upper Irke, Nam Yepudi Sail Puduadi.
Actually, we live in a society that is against dharma completely.
நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயமானது தர்மத்திற்கு முழுவதுமாக எதிரானது.
So one may think that I am doing my dharma by sustaining my family, for example.
ஒருவர் கூறலாம், என்னுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்காக நான் ஒரு தொழில் செய்கின்றேன் என்று.
But there is so much contamination even in those activities also.
ஆனால் அத்தகைய செயல்களில் கூட பற்பல குற்றங்கள் இருக்கின்றது.
Sometimes to benefit ourselves we have to step on someone else's toes.
நாம் நம்மளுடைய நமக்கு தேவையான பலன்களை அடைவதற்காக நாம் மற்றவர்களுடைய காலனியை அணுகின்றோம், அதை மற்றவர்களுடைய செயல்களை செய்கின்றோம்.
In fact, Krishna says in Bhagavad Gita, every endeavor is covered by some sort of flaw like this. By nature, every endeavor in this world has some contamination.
பகவத் கீதையில் கிருஷ்ணர் கூறியிருக்கின்றார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் கொஞ்சம் கலங்கம் கொண்டதுதான்.
So another thing to understand, which I mentioned earlier, is that we have many different kinds of dharma in the material world.
நான் முன்னரே கூறியது போல இந்த பௌதிக உலகத்தில் பற்பல தர்மங்கள் இருக்கின்றன.
To purify ourselves and to purify our society means to try to refine those dharmas constantly.
நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த சமுதாயத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் அத்தகைய தர்மம் எது என்று நாம் தொடர்ச்சியாக தேட வேண்டும்.
Dharma action means, as Srila Prabhupada said in his purport, to sustain.
தர்மம் என்பது Srila Prabhupada குறிப்பிடும் பொழுது நம்முடைய இருப்பிற்காக.
Yeah, the root of the word dharma is dhridhatu. Dhridhatu means to uphold something, sustain something, maintain.
இந்த தர்மம் என்பதற்கான வேர் த்ரிதாது. த்ரிதாது என்றால் நம்முடைய வாழ்க்கையை பராமரிப்பதற்கு தேவையானது.
So we should try to do our mundane duty in a way that is sustainable and is pure and least contaminated.
அதனால் நம்முடைய பௌதிக செயல்பாடுகள், பௌதிக கடமைகளை குறைந்த கலங்கமுடையதாக கொண்டு செயல்படுத்த வேண்டும்.
And we can take many, many hints from our ancestors about how to do that because they knew this art. Hints. Please.
நான் கூறியதிலிருந்து பற்பல சிறு கருத்துக்களை எடுக்க முடியும். நாம் வாழ்வதற்கு,
in other words, their example shows us some way that we can purify our society.
பல்வேறு விதமான உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறு நாம் நம்முடைய இருப்பை சிறு கலங்கத்தோடு கொண்டிருப்பது என்று.
And that's a great science. It's a very complicated one also.
அது மிகப்பெரிய விஞ்ஞானம், அது சற்று சிக்கலானதும் கூட எளிமையானது அல்ல.
But the real essence has to be understood first.
ஆனால் உண்மையான சாராம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
Then everything else falls into place.
பின்னர் எல்லாம் தானே நடைமுறைக்கு வந்துவிடும்.
The real essence is that we have to be moving forward in our own spiritual purity within our own hearts. We have to become increasingly unmotivated and selfless with regards to our devotion to God.
நாம் கலங்கமற்றதும் தடையற்றதுமான பக்தி தொண்டை ஈடுபடும் பொழுது மெல்ல நாம் நம்முடைய நிலையிலிருந்து உயர்கிறோம்.
And we've mentioned several times that this comes to the Yuga Dharma of Nama Sankirtana.
இது பலமுறை குறிப்பிட்டது போல இது யுக தர்மத்தின் மூலமாக வரும், நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக வரும்.
So if we are first and foremost trying to become Krishna conscious in this way, then all the other intelligences we've described already, Krishna will supply what to do now.
நாம் முதலாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறவில் கிருஷ்ணர் ஒவ்வொன்றாக நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டு வருவார். அவர் சாதுக்களின் மூலமாக கொடுப்பார். சில நேரங்களில் அவர் இதயத்திலிருந்து கூறுவார், ஆனால் பல நேரங்களில் சாதுக்கள் மூலமாக கூறுவார்.
Guru, Sadhu, Shastra, these three, we get most of our direction.
நமக்கு தேவையான வழிகாட்டுதலை குரு, சாது, சாஸ்திரம் மூலமாக கிடைக்கும்.
They all should be saying the same thing.
அவர்கள் மூவருமே ஒரே விஷயத்தையே கூறுவார்கள்.
And then we can move ahead progressively in the proper way.
அதில் கூறப்பட்டது போல நாம் முன்னேறி செல்ல வேண்டும். வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கின்றதா?
பிரபுவத்தின் நம்பிக்கையை பற்றி பேசுகிறார். ஈவன் கல்லூரி மாணவர்கள், மக்களிடையே குடும்ப உறுப்பினர்கள் இவர்களிடம் கிருஷ்ண பக்தியை பற்றி பேசும்போது, பகவத்கீதை பற்றி பேசும்போது அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்றுக்
கொள்கிறார்.
கிருஷ்ண நம்பிக்கை
மிகவும் அற்புதமான கேள்வி.
It's a very sincere and relevant question.
இது சரியானதும் இந்த நேரத்துக்கு சரியானதும் நல்லதொரு கேள்வியும் ஆகும்.
Generally, faith comes through with association with sadhus.
பொதுவாக நம்பிக்கை என்பது சாதகனுடைய சங்கத்திலிருந்து கிடைக்கும்.
I mentioned also last night, everyone has faith already, but that faith can be refined in the satsang.
நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல எல்லோரிடமும் நம்பிக்கை இருக்கின்றது, ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை சாது சங்கத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
Because until we get the association of devotees, our faith is opaque.
நமக்கு சாது சங்கம் கிடைக்காத வரை நம்மளுடைய நம்பிக்கை சற்று அரைபாய்ந்து கொண்டிருக்கும்.
We're not sure if we're right or we're wrong. We're not sure what's happening. Things are unclear.
சாது சங்கம் ஏற்படாத வரை நமக்கு எதுவுமே தெளிவாக புரிவதில்லை. எது சரியானது, எது தவறானது என்ற புரிதல் நமக்கு ஏற்படுவதில்லை. சாது சங்கத்தின் மூலமாக நமக்கு நம்பிக்கை ஏற்படும், அதிகமாகும், அது இயற்கையாக அதிகமாகும்.
What I have experienced and also observed is that when our faith is awakened to the value of Bhakti Yoga, then the first thing we want to do is share it with all those that we love.
நாம் நடைமுறை உதாரணமாக நாம் சற்று கூர்ந்து கவனித்தோம் என்றால், நாம் முதலில் நமக்கு ஏற்பட்ட அந்த புத்துணர்வு, கிருஷ்ண பக்தியின் மூலமாக கிடைத்த அந்த புத்துணர்வை நம்மளுடைய அன்பிற்குரிய குடும்ப நபர்களிடம் பரிமாறிக்கொள்வோம்.
But it's one of the ironies of life that at that point we're the least qualified to actually share anything because we're new ourselves.
எனவே இது வந்து சற்று இருமுகமானதும் ஆகும். எனவே நமக்கு வந்து இத்தகைய முறை தெரிந்திருந்தாலும் கூட அது சற்று உதவி புரிவதில்லை.
And it usually doesn't work. If we try to share faith with people who are not themselves ready, it doesn't work. It just backfires.
நாம் இந்த விஷயங்களை பரிமாறும் பொழுது கேட்கக்கூடிய நபர்கள் தயாரான மனநிலையில் இல்லை என்றால் அது உபயோகப்படாது.
In 2006, I went to visit my elderly mother in America.
2006 ஆண்டு நான் என்னுடைய வயது முதிர்ந்த தாயை சந்திக்க சென்றிருந்தேன்.
After a few weeks only, my mother had a massive stroke and a heart attack that left her comatose.
சில வாரங்களில் என்னுடைய தாய்க்கு இருதய பாதிப்பு ஏற்பட்டு கோமா நிலைக்கு சென்று விட்டார்.
And the doctors told us that she would die within hours or days.
மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள் இன்னும் சில மணி நேரங்களிலோ சில தினங்களிலோ அவர் இறந்து விடுவார் என்று.
So I stayed with my mother and I prayed very hard and I sat by her bedside and I was chanting Hare Krishna mantra all day long every day.
நான் அந்த படுக்கையின் என்னுடைய தாயின் அருகில் அமர்ந்து நாள் முழுவதும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சாரணம் செய்து
கொண்டிருந்தேன்.
எப்படியோ அவர்கள் உணர்வுக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் இந்த உடலை விட்டு சென்ற அனுபவத்தை
பெற்றிருந்தார்கள்.
அவர்களுக்கு இது இரவா அல்லது பகலா என்று தெரிந்திருக்கவில்லை.
Everything she had to learn all over again, how to eat, how to everything.
அவர்களுக்கு அனைத்துமே மறந்து விட்டது. எவ்வாறு சாப்பிட வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அனைத்துமே மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது.
And for the better part of 1 year she was in the hospital just convalescing. Getting better.
அவர்கள் ஓராண்டு காலம் மருத்துவமனையிலே இருக்க வேண்டியிருந்தது தன்னுடைய நிலையிலிருந்து வெளிவருவதற்காக.
And eventually she was dismissed from the hospital. She went home.
அதைத் தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு சென்று விட்டார்கள்.
Obviously at this point she was an invalid. I had to take care of her.
She was
invalid.
இந்த சூழ்நிலையில் அவர்கள் எதற்கும் உதவாதவர்கள் ஆகிவிட்டார்கள். ஆகவே நான் அவர்களை பார்த்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது.
I had packed a suitcase for 2 weeks expecting to stay that long.
நான் 2 வாரத்திற்காக மட்டுமே வந்து என்னுடைய துணிமணிகளை கொண்டு வந்திருந்தேன்.
And I lived out of my suitcase for 6 years. I took care of my parent, my mother for 6 years living out of the suitcase for 2 weeks of life.
ஆனால் நான் கொண்டு வந்திருந்த பொருட்களை கொண்டு என்னுடைய தாயோடு 6 வருடங்கள் வந்து கழிக்க வேண்டியிருந்தது.
And my mother was not a Hindu.
என்னுடைய தாய் ஒரு இந்து அல்ல.
She wasn't even particularly religious.
அவர்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக கூட இல்லை.
But she had a good heart and she was not opposed.
ஆனால் அவர்கள் நல்ல மனம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் இந்த கிருஷ்ண உணர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தார்கள்.
So I was serving her selflessly every day for many, many years.
நான் எவ்விதமான எதிர்பார்ப்பும் இன்றி அவர்களுக்கு பல வருடங்கள் வந்து சேவை செய்து கொண்டிருந்தேன்.
It wasn't very easy. It nearly killed me.
ஆனால் அது அவ்வளவு எளிதான செயல் அல்ல.
And all through that time I was engaging my mother as much as I could and as much as she could somehow or other in activities of bhakti.
அந்த காலகட்டத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு என் தாயால் முடிந்த அளவுக்கு பக்தியில் செயல்படுவதற்காக ஈடுபடுத்திக் கொண்டிருந்தேன்.
She was unable to take care of herself, so I was cooking for her.
அவர்களுக்கு தங்களை தாங்களே பார்த்துக் கொள்வதற்கு இயலாத நிலை இருந்தது. நான் அவர்களுக்காக
சமைத்தேன்.
கிச்சடி தயாரித்து கோபாலுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அவர்களுக்கு தினமும் கொடுத்துக் கொண்டிருந்தேன்.
And as she continued to get better, she welcomed any opportunity to get out of the house because she couldn't walk anywhere. She needed help. So I would take her to the temple every Sunday.
அவர்கள் மேலும் மேலும் சரியாக கொண்டிருக்கையில் அவர்களுக்கு வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை. ஏனெனில் எப்போதுமே வீட்டுக்குள்ள இருந்ததனால் ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் கோவிலுக்கு அழைத்து சென்றேன்.
As a result of her stroke, she had a memory span of 3 days.
இந்த ஸ்ட்ரோக் பாதிப்பு ஏற்பட்டதனால் அவர்களுக்கு அவர்களுடைய நினைவு 3 நாட்களுக்கு மட்டுமே இருக்கும்.
That means that every time I took her to the temple, it was a completely new experience for her.
அப்படி என்றால் நான் ஒவ்வொரு முறையும் கோவிலுக்கு அழைத்து செல்லும் போது ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு அது புதிதாகத்தான் இருக்கும்.
The same people who knew her, she didn't know them.
அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த நபர்கள் கூட இப்போது தெரியாமல் இருப்பார்கள்.
Anyway, in this way, I was trying to engage her, but throughout the entire period, I never once tried to preach to her. Never tried to preach to her at all.
ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் அவர்களுக்கு எவ்விதமான பிரச்சாரமும் செய்யவில்லை.
Because I know that you can't force people to do things that they may not want.
ஏனெனில் எனக்கு தெரிந்திருந்தது நாம் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது என்று.
Eventually, by the time she left this world, she was wearing tulsi beads around her neck. She had tilak on her forehead. The last thing she ate was mahaprasadam, offered to the deity. Among her last words that she spoke were Hare Krishna, Hare Krishna. And we sprinkled charanamritam all over her body, and the dust from Vrindavan was on her head. And she had a very peaceful departure from this world in a very auspicious way.
அவர்கள் தன்னுடைய உடலை விடக்கூடிய நேரத்தில் அவர்கள் கழுத்தில் இந்த கண்டி மாலை இருந்தது, நெற்றியில் திலகம் இருந்தது. மேலும் அவர்கள் கடைசியாக உச்சரித்த வார்த்தையும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்று கூறினார்கள். கிருஷ்ண பிரசாதம் அவர் உடல் முழுக்க சரணாமிரதத்தை உடல் முழுக்க தெளித்திருந்தோம். இவ்விதமாக மங்களகரமான சூழ்நிலையில் இவ்வுடலை விட்டு வெளியேறினார்.
And she had a very auspicious departure, but I don't think that any of that would have been possible if I had tried to push her into Krishna consciousness.
அவர்கள் மிகவும் மங்களகரமான சூழ்நிலையில் இந்த உடலை விட்டு வெளியேறினார்கள். ஒருவேளை நான் பிரச்சாரம் செய்திருந்தால் கூட இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா என்று தெரியவில்லை.
Instead, I just tried to engage her as much as I could, and by example, she could see that this is something very valuable.
நான் முடிந்தவர்களுக்கு அவர்களை ஈடுபடுத்த முயற்சி செய்திருந்தேன். அவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரிய ஆரம்பித்தது.
So this is the best approach, I think. It's you just engage people who are not inimical. You engage them somehow in the activities of Bhakti Yoga, and they will eventually become able.
நம்மிடம் எதிராக இல்லாதவர்களிடம் நாம் அவர்களை பக்தி தொண்டில் ஈடுபடுத்த முயற்சி செய்ய வேண்டும். இவ்விதமாக அவர்கள் ஒரு நாள் பக்தர்களாக
மாறிவிடுவர்.
இது இந்த எளிமையான கேள்விக்கு மிக நீளமான பதில். இது உங்களுக்கு உதவி புரியும் என்று நினைக்கின்றேன்.
If you have to understand, there are 8,400,000 different species of life in this world.
8,400,000 உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
And after going through all of them, we finally become a human being.
அவ்வுயிரினங்கள் எல்லாம் பிறவி எடுத்த பிறகு நாம் மீண்டும் மனித பிறவி அடைகின்றோம்.
We have a lot of non-human experience still floating around in our heads.
நம்முடைய தலையில் மனித பிறவி அல்லாத பற்பல பிறவிகளுக்கான விஷயங்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றது.
And so many non-devotional experiences we've also had in life that this colors our samskaras tremendously.
நமக்கு ஏற்கனவே பக்தி தொண்டுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் அனுபவித்து இருக்கின்றோம். அதெல்லாம் இப்பொழுது சுழன்று கொண்டிருக்கின்றது.
So it's not surprising that we get distracted very easily or that it feels troublesome.
நாம் எளிமையாக தடுமாறுகின்றோம் என்பது ஆச்சரியமானது அல்ல.
But when we are chanting very carefully every day, gradually we awaken a taste.
நாம் தினமும் கவனத்தோடு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கும் போது படிப்படியாக நாம் இந்த உன்னத நிலையை அடைவோம்.
And eventually we become very much attached and very we begin to relish the taste.
அதன் பின்னர் நாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் மீது பற்றுதல் கொண்டு அதை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவோம்.
Srila Rupa Goswami gives a very nice analogy about jaundice.
Srila Rupa Goswami அவர்கள் மஞ்சள் காமாலையை கொண்டு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார்.
When a person has jaundice, the very last thing they want to eat is sugar.
ஒருவர் மஞ்சள் காமாலை நோயுடன் இருக்கும் பொழுது அவருக்கு இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று இருக்கும்.
Because sugar, when you have jaundice, it tastes bitter as anything.
மஞ்சள் காமாலை இருக்கும் பொழுது அந்த இனிப்பு தன்மைக்கு பதிலாக அது மிகவும் கசப்பாக இருக்கும்.
So we're all spiritually jaundiced.
நாமெல்லாம் ஆன்மீகத்தில் மஞ்சள் காமாலை நோயுடன் இருக்கின்றோம்.
Although the holy name is Sachit Ananda, for us, because we're so infected by so many years of non-devotional life, it tastes like it's bitter to us.
என்னதான் ஹரிநாமம் உன்னதமானதாக இருந்தாலும் கூட நாம் பல்வேறு ஜென்மங்களை கடந்திருந்த காரணத்தினால் நமக்கு அது போதிய உணர்வை எழுப்பவில்லை.
And once again, the cure for jaundice is sugar.
ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், மஞ்சள் காமாலை நோயை தீர்ப்பதற்கு மருந்தும் அந்த இனிப்பே.
If you take sugar when you're jaundiced, that is the fastest way to get over your jaundice, but you don't want to do it. This is the problem.
மஞ்சள் காமாலை நோய் வேகமாக மறைவதற்கு அந்த இனிப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை.
Therefore we said last night, you just have to talk to someone who's actually doing this to see what is it that keeps them inspired to do this.
நேற்று இரவு கூறியது போல நாம் சாதகருடைய சங்கத்தில் ஈடுபட வேண்டும். அது எவ்வாறு நம்மை உயர்த்துகிறது என்று புரிந்து கொள்ள முடியும்.
Getting some results from it.
நமக்கு அதிலிருந்து சில பலன்கள் கிடைக்கும்.
It's absolutely infallible. It will happen. You just have to do it.
கண்டிப்பாக அது நம்மை தாழ்ச்சிக்குள்ளாகாது. அது கண்டிப்பாக நடந்தே தீரும்.
It's just like, I don't know, people, Indians don't swim, but in America when we have to teach children how to swim, that they don't want to do it.
இந்தியாவில் எப்படி என்று தெரியவில்லை, அமெரிக்காவில் நீச்சல் அடிப்பதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை.
You have to emphasize with them. When you're a little person this big and you're put into water, there's a chance of going down. It's a terrifying ordeal.
Now, நீச்சலை பற்றி விளக்கமளிக்க வேண்டும். நாம் சிறு வயது பையனாக இருந்தாலும் கூட அவரை உள்ளே போடும்போது அவர் மூழ்கி விடுவார். ஸோ அதை நாம் அவருக்கு வலியுறுத்த வேண்டி இருந்தது.
I grew up in Los Angeles, so I know. I grew up on the ocean, so I know this.
ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் உள்ள அந்த கடற்பகுதியில் நான் வளர்ந்திருந்தேன். அதனால் எனக்கு இதை பற்றி தெரியும்.
But somehow or other, if you can convince them to learn this thing, then they become very attached to it. They like it. It's play.
எப்படியாகிலும் நாம் அவர்களுக்கு இதை புரிய வைத்து விட்டால் அவர்களுக்கு நீச்சல் மீது பற்றுதல் ஏற்பட்டுவிடும். அதன் பிறகு அவர்கள் நீச்சல் அடித்துக் கொண்டு விளையாடிக் கொண்டிருப்பார்கள்.
So we're just like children who don't want to swim. And Rupa Goswami said this ocean of bhakti is like bhakti rasa amrita sindhu. It's like an ocean of nectar and bhakti. And we love to swim in it once we're able, but we have to learn first.
So bhakti rasa amrita sindhu, Srila Rupa Goswami avargal kooriyirukkiraargal. இந்த பக்தி என்பது மிகப்பெரிய கடல். இதில் நாம் மூழ்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாலும் கூட முதலில் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
It's understood that in our conditional state we commit so many aparadhas to the holy name, and this prevents us from appreciating its true nature.
நாம் ஒன்று புரிந்து கொண்டிருக்க வேண்டும், நாம் கலங்கமான உணர்வு நிலையில் இருப்பதால் இந்த அரிநாமத்தினுடைய மகத்துவத்தை உணர்வதற்கு பதிலாக இந்த கட்டுப்பாடான நிலையில் இருக்கின்றோம்.
The entire process of bhakti is only meant to eradicate this situation.
ஒட்டுமொத்த பக்தி தொண்டிற்கான முறை என்னவென்றால் இதிலிருந்தெல்லாம் நம்மளை விடுவிப்பதே.
And eventually it will be dissolved, it will work itself out. We have to be patient.
So நமக்கு தேவையானது பொறுமை மட்டுமே, எனவே கண்டிப்பாக இது நம்மை அதிலிருந்து மீட்கும்.
Six things: patience,
பொறுமை,
determination,
திடமான எண்ணம்,
enthusiasm,
ஆர்வம்,
following the principles,
தத்துவங்களை கடைபிடித்தல்,
keeping good association, satsanga,
சத்சங்கத்தில் சத்சங்கத்தை எடுத்துக்கொள்வது,
and giving up bad association,
தவறான சங்கத்தை விடுவது.
These things positively assure complete success if you follow them.
இது ஒரு வகையில் கண்டிப்பாக நமக்கு அந்த பலனை கொடுத்தே தீரும். சிக்கலான கேள்வி எனக்கும் கூட.
There are two reasons. One reason is that I've never distributed books very much.
இது முதல் காரணம், நான் பெருமளவு புத்தக விநியோகத்தில் ஈடுபட்டது இல்லை.
The other reason is that I don't distribute books in Tamil Nadu for sure.
நான் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக புத்தக விநியோகத்தில் ஈடுபட மாட்டேன்.
So the exact nature of the people that you're dealing with and their problems and what doubts they're experiencing, I don't understand so well.
இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சூழ்நிலை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது.
However, my gut level response to this is very straightforward. Yeah, my intuitive response.
என்னவாக இருந்த போதிலும் என்னுடைய பதிலானது,
you just communicate in whatever way you can to the person that you're dealing with how this book has helped you and how it may possibly help them.
நீங்கள் மிகவும் நேர்மையுடன் இந்த புத்தகம் எவ்வாறு உங்களுக்கு உதவி புரிந்தது என்று அவர்களிடம் கூறுங்கள். அது எவ்வாறு அவர்களுக்கு உதவி புரியும் என்று எடுத்து கூறுங்கள்.
Anyone appreciates frankness and honesty.
யார் ஒருத்தரும் நம்மளுடைய நேர்மையும் ஒளிவு மறைவும் இல்லாத தன்மையை பாராட்டுவார்கள்.
I'm going to take a guess because I do know something about Indians that they feel they already know everything.
எனக்கு இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை பற்றி ஒரு அபிப்பிராயம் உள்ளது. அவர்களுக்கு தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் உள்ளது.
Just like my friend in Tiruchendur, before he got to America, thought that he knew everything.
அவர் அமெரிக்கா வருவதற்கு முன்னர் அவருக்கு தனக்கு எல்லாமே தெரியும் என்ற எண்ணம் இருந்தது. அதாவது திருச்செந்தூரில் இருந்த நண்பரை பற்றி கூறினேன் அல்லவா, அவர்.
So one thing you can do is ask them to explain what they know about Bhagavad-gita.
நீங்கள் உங்களுக்கு பகவத்கீதையை பற்றி என்ன தெரியும் என்று எடுத்து கூறுங்கள்.
You'll find that they have very little to say. In most cases they may have very little to say about it.
அவர்கள் பெரும்பாலும் அதை பற்றி பெரிதும் விவாதிக்க மாட்டார்கள். நீங்கள் அதை உங்களுக்கு என்ன புரிதல் இருந்ததோ அதை பகிர்ந்து
கொள்ளுங்கள்.
நீங்கள் அவர்களுக்கும் என்ன புரிந்ததோ அதிலிருந்து அதை பற்றி மேலும்
விளக்குங்கள்.
எனக்கு தமிழ் மொழி தெரிந்திருந்திருந்தால் நான் இங்கு அதை செயல்படுத்தலாம் என்று எண்ணியிருந்தேன். எதிர்காலத்தில் இதை விட நல்ல ஒரு பதில் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
Prabhupada.
Hare Krishna.